الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حفظ الله أما بعد سورة الكافرون கடந்த எட்டு ஒன்பது வாரங்களாக சூரத்துல் நஸ்ர் பற்றி படித்தோம். இறுதியாக சென்ற வாரத்துக்கு முன்னே வாரம் இதைத ஹலால் ஹராம் உணவுல ஹலால் ஹராம் பற்றி படித்து முடித்தோம். சென்ற வாரம் எங்களுக்கு வகுப்பு நடத்தி கொள்ள கிடைக்கல. இந்த வாரம் நாங்கள் சூரத்துல் காஃபிரூனுக்கு சென்றோம். சூரத்துல் காஃபிரூன் சிறிய சூறாக்கல்ல ஒரு சூறா, மக்காவில் இறங்கிய ஒரு சூறா, மக்கி சூறா ஒன்று. மொத்தம் ஆறு ஆயத்துகள் இருக்குது. முதலாவது ஆயத் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் யா அய்யுஹல் காஃபிரூன். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்பது முதலாவது ஆயத். சூரத்துல் காஃபிரூன், காஃபிரூன் என்பது காஃபிர் என்பதனுடைய பன்மை. காஃபிர் என்பதனுடைய பன்மை காஃபிரூன். காஃபிர் என்றால் நிராகரிப்பவர், காஃபிரூன் என்றால் நிராகரிப்பவர்கள். காஃபிர் அடிக்கடி சொல்லக்கூடியது காஃபிரனுடைய பன்மை காஃபிரூன். இந்த சூராவுக்கு சூரத்துல் இஹ்லாஸ் என்றும் ஒரு பெயர் இருக்கு. இதுக்கு முன்னுக்கு சூரத்துல் இஹ்லாஸ் என்று குல் ஹுவல்லாஹு அஹதையும் நாங்கள் படித்தோம். அதற்கு பெயரும் சூரத்துல் இஹ்லாஸ். இந்த சூராவுக்கும் சூரத்துல் இஹ்லாஸ் என்று இன்னும் ஒரு பெயர் இருக்குது. அந்த சூரா எப்படி தௌஹீதை பற்றி பேசுதோ, அல்லாஹுவின் ஒருமை, அவனின் தேவையற்ற தன்மை, அவன் பிள்ளை பெற இல்லை, இன்னொருவரால் பெற்றெடுக்கப்பட இல்லை, எவருக்கும் ஒப்பாகவோ நிகராகவோ அல்லது எவரும் அவனுக்கு ஒப்பாகவோ நிகராகவோ இல்லை என்ற அல்லாஹுவினுடைய மெய்ப்பொருளின், அவனுடைய சொல் செயல், அவனின் பேச்சு, அவனின் பெயர்கள் பண்புகளில் எல்லாம் அவன் ஏகன் என்பதை சொல்லக்கூடிய ஒரு சூரா. அதே போலதான் சூரத்துல் காஃபிரூனும் அல்லாஹுவின் ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு சூரா. இஹ்லாஸ் என்றால் நாங்கள் அப்ப படித்தோம், கலப்பற்றதாக ஆக்கல். மனிதர்கள் தம்மினுடைய வழிபாட்டை இபாதத்தையும் தம்மின் கொள்கையையும் அல்லாஹுக்குரியதாக மாற்றும் ஆக்கிக் கொள்ளுதல். அல்லாஹுக்கு அவனை போல ஒன்று இல்லை என்றும், அல்லாஹுவினுடைய பெயர்கள் பண்புகள் செயல்கள் மெய்ப்பொருளில் இரண்டாவது அல்லது பலர் அல்லது பலது அவனுக்கு இல்லை என்பதையும் சொல்லி நாங்கள் அல்லாஹ் அல்லாத அனைத்தையும் அல்லாஹுவை விட்டு நீக்கிவிடக்கூடிய சகலவற்றையும் அல்லாஹுவை விட்டு நீக்கிவிட்டு நம்முடைய இபாதத்தை அல்லாஹுக்கு மட்டுமாக ஆக்கி வைக்கக்கூடியதை சொல்லக்கூடிய சூரா இஹ்லாஸ் போல சூரத்துல் காஃபிரூனும் அல்லாஹுவை தவிர உண்டான வேறு எந்த ஒன்றையும் நாம் வணங்குவதில்லை, இபாதத்தை அல்லாஹுக்கு மட்டுமே நாம் ஆக்கியிருக்கிறோம், இஹ்லாஸாக ஆக்கியிருக்கிறோம் என்பதை சொல்லக்கூடிய சூறாவாக இருப்பதனால் ஹதீஸில் இந்த சூறாவுக்கு சூரத்துல் இஹ்லாஸ் என்றும் ஒரு பெயர் இருக்கு. சூரத்துல் காஃபிரூன் என்ற பெயர் வந்ததற்கு காரணம் அதன் முதலாவது ஆயத்தில் அல் காஃபிரூன் என்ற பதம் இருக்குது. குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிரூன் அல் காஃபிரூன் என்ற பதம் அதன் முதலாவது ஆயத்தில் இருப்பதனால் அந்த சூராவுக்கு சூரத்துல் காஃபிரூன் என்ற பெயரும் இருக்கு. இந்த சூரத்துல் காஃபிரூன் என்ற சூரா மக்காவில வைத்து இறங்கிய ஒரு சூரா. இந்த சூரா இறங்கியதற்கான ஒரு காரணமும் இருக்குது. அதற்கு முன்னர் இந்த சூராஹுவினுடைய மகிமை பற்றி முதலாவது நாங்கள் படிப்போம். நாங்கள் சூரத்துல் நஸ்ரை படிக்கும் போது சூரத்துல் நஸ்ரும் சூரத்துல் காஃபிரூனும் சூரத்துல் ஜில்ஜாலும் குர்ஆனில் நான்கில் ஒன்றுக்கு சமம் என்று படித்தோம். ஹதீஸ்ல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு கொண்டு படித்தோமே, ஒரு மனிதரிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க திருமணமாக இல்லையா சொன்னார், என்னிடத்துல திருமணமாகறதுக்கு கொடுக்கக்கூடியதும் இல்லை. அப்பதான் கேட்டாங்க, உங்களிடத்துல குல் ஹுவ அல்லாஹு அஹத் இல்லையா சொன்னாரு, இருக்குது, அதாவது உங்களுக்கு தெரியுமா இருக்குதுன்றார். அப்ப அது குர்ஆனில் மூன்றில் ஒன்று என்றாங்க. சூரத்து இதா ஜுல்சிலத்தில் அருபு உங்களிடத்தில் இருக்குதான்னு கேட்டாங்க. ஓன்று சொன்ன போது அதில் அது குர்ஆனில் நான்கில் ஒன்று. பிறகு சூரத்துல் காஃபிரூன்னு சொல்லி கேட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா? ஆம் தெரியும். அப்ப அது குர்ஆனில் நான்கில் ஒன்று. இப்படி சூரத்து நஸ்ரையும் கேட்டாங்க. இதை வைத்து திருமணம் முடிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆகவே சூரத்துல் காஃபிரூன் குர்ஆனில் நான்கில் ஒன்றுக்கு சமம். ஏனென்றால் அது சூரத் அந்த சூராவில் முழுக்க முழுக்க தௌஹீத் தௌஹீத் இருக்குது, ஷிர்கில் இருந்து நீங்கியிருத்தலும் இருக்குது. தௌஹீதும் இருக்குது, ஷிர்கிலிருந்து நீங்கியிருத்தலும் இருக்குது. அதாவது ஷிர்கை விட்டு ஒரு மனிதன் நீங்கி இருப்பதை பிரகடனப்படுத்துவது அதுல இருக்குது. நான் தௌஹீதில் இருக்கிறேன், நான் அல்லாஹ்வை மட்டும்தான் ஏகத்துவப்படுத்துகிறேன் என்று சொல்வதும் இருக்குது. அல்லாஹுவோடு வேறொன்றை வேறொருவரை இணை வைத்து கொள்வது இல்லை என்று சொல்வதும் இருக்குது. ஆகவே தௌஹீதும் அது இருக்குது, ஷிர்கிலிருந்து நீங்கியிருத்தலும் இருக்குது. இதனால் தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா இந்த சூராவை பற்றி சொல்லும் போது சொன்னாங்க, குர்ஆனில இப்லீஸுக்கு கடும் கோபத்தை ஊட்டக்கூடிய ஒன்று சூரத்துல் காஃபிரூனை விட ஒன்று இல்லை. இப்லீஸுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது சூரத்துல் காஃபிரூனை விட வேறொன்று குர்ஆனில் இல்லை. சூரத்துல் காஃபிரூன் ஓதினால் இப்லீஸுக்கு அவனை பற்றி வரக்கூடிய அவனுடைய பெயர் சொல்லி வரக்கூடிய வசனங்கள் எத்தனையோ இருக்குது. அவன் ஆதமுத்து சுஜூத் செய்ய மறுத்தான், பெருமை அடித்தான், இப்லீஸே அவனை சபித்து வரக்கூடிய எத்தனையோ ஆயத்துகள் இருந்தும் இப்லீஸுக்கு ஷைத்தானுக்கு அதையெல்லாம் விட கடுமையான கோபம் வரக்கூடிய ஒரு பகுதி இருக்கும் என்றால் குர்ஆன்ல அது சூரத்துல் காஃபிரூன் என்றுதான் சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா. சொல்லிவிட்டதற்கு காரணம் சொன்னாங்க, ஏனென்றால் அந்த சூரத்துல் காஃபிரூன் அது ஏகத்துவமும் ஷிர்கிலிருந்து நீங்கியிருத்தலும் ஆகும். ஏகத்துவமும் ஷிர்கிலிருந்து நீங்கியிருத்தலும் ஆகும் என்று சொல்லி வைத்தாங்க. ஆகவே லா அஅபுது மா தஅபுதூன் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் நீங்கள் வணங்கிக் கொண்டிருப்பதை நான் வணங்குவது இல்லை. லா அஅபுது மா தஅபுதூன் நீங்கள் அதாவது மக்கா முஷ்ரிக்குகளை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் வணங்கிக் கொண்டிருப்பதை நான் வணங்குவது இல்லை, நீங்கள் வணங்கக்கூடிய விக்கிரகங்களை நான் வணங்குவது இல்லை. இது வந்து என்ன, ஷிர்கிலிருந்து நான் நீங்கி இருக்கிறேன் என்பதை சொல்லுதல். அதே நேரத்திற்குள் லா அபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அபுது நான் வணங்கிக் கொண்டிருப்பவனை நீங்கள் வணங்குபவர்களும் அல்ல. நான் வணங்கிக் கொண்டிருப்பவனை நீங்கள் வணங்குபவர்களும் அல்ல. அதனுடைய அர்த்தம் என்ன, நான் ஒருவனை ஏகத்துவம் செய்கிறேன், அவனை நீங்கள் ஏகத்துவம் செய்வதாக இல்லை. அப்ப அதுல தௌஹீத் இருக்குது, ஷிர்கிலிருந்து நீங்கிருத்தலும் இருக்குது, தௌஹீதும் இருக்குது. எனவே தௌஹீதும் ஷிர்கிலிருந்து நீங்கிருத்தலும் ஒன்றாக அமையப்பட்ட இந்த சூரா போன்று வேறு எதுவும் இப்லீஸுக்கு கடும் கோபத்தை ஊட்டக்கூடியது குர்ஆனில் இல்லை என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொல்லி வைத்தாங்க. ஆகவே அந்த வகையில இது குர்ஆனில் நான்கில் ஒன்றுக்கு சமமாக இருப்பதாக இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருந்தாங்க, அவங்க ஒரு பயணத்தில் இருந்தாங்க. சுபுஹ் ஆகியது, சுபுஹ் தொழுகையை தொழுவித்தார்கள். சுபுஹ் தொழுகையை தொழுவித்தார்கள். தொழுவித்த நேரத்தில் முதல் ரக்அத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரத்துல் காஃபிரூன் ஓதினாங்க. இரண்டாவது ரக்அத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்துல் இஹ்லாஸ் ஓதினாங்க. தொழுகை முடிந்ததற்கு பிறகு தன்னோட தொழுதவர்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு நான் குர்ஆனில் மூன்றில் ஒன்றையும் அதில் நான்கில் ஒன்றையும் ஓதினேன் என்றான். குர்ஆனில் மூன்றில் ஒன்றையும் அதில் நான்கில் ஒன்றையும் ஓதினேன் என்றான். இது பயணம் ஒன்றில் வைத்து சுபுஹ் தொழுகையின் போது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமாவுடைய அறிவிப்பு, முஸ்னத் அபத் இப்னு ஹமீத், முஸ்னத் அபத் இப்னு ஹமீத் என்ற கிரந்தத்தில் இருக்குது. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமாவுடைய அறிவிப்பு, இதன்படி உங்களுக்கு நான் குர்ஆனில் மூன்றில் ஒன்றையும் அதில் நான்கில் ஒன்றையும் ஓதினேன் என்று சொன்னது. இரண்டாவது ரக்காத்தில் ஓதின சூரத்துல் இஹ்லாஸ் குர்ஆனில் மூன்றில் ஒன்று, முதல் ரக்காத்தில் ஓதின சூரத்துல் காஃபிரூன் குர்ஆனில் நான்கில் ஒன்று என்பதாகும். இந்த அறிவிப்புல குர்ஆனில் நான்கில் ஒரு பகுதிக்கு சூரத்துல் காஃபிரூன் சமம் என்பதற்குரிய இரண்டாவது பகுதியும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த அறிவிப்பின் படி பயணத்தில் இருக்கும் போது சுபுஹ் தொழுகையில முதல் ரக்காத்தில் சூரத்துல் காஃபிரூனும் இரண்டாவது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹதும் ஓதிக்கொள்வது சுன்னத் என்பதும் இருக்குது. வேற அறிவிப்புகளும் இருக்குது. நாங்கள் பயணங்களில் இருக்கும் போது சுபுஹ் தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு முதல் ரக்காத்தில் சூரத்துல் காஃபிரூனும் இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரத்துல் இஹ்லாஸும் ஓதிக்கொள்வது சுன்னத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம பயணத்தில் சுபுஹ் தொழுதால் அப்படித்தான் இருந்ததாகவும் இருக்குது. வேறு பல அறிவிப்புகளையும் அப்படி இருக்கு. இது எங்களுக்கு இந்த இடத்துல முக்கியமான தேவை சூரத்துல் காஃபிரூன் குர்ஆனின் நான்கில் ஒரு பகுதிக்கு சமம் என்பதாகும். இந்த சூரத்துல் காஃபிரூன் சம்பந்தமாக நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல முக்கியமாக சூரத்துல் காஃபிரூனும் சூரத்துல் இஹ்லாஸும் தொழுகையின் முதல் ரக்காத்திலும் இரண்டாவது ரக்காத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய சந்தர்ப்பங்கள், ஒன்று பிரயாணத்தின் சுபுஹ் தொழுகையில ஓதிருக்கிறான். பிரயாணத்தின் சுபுஹ் தொழுகை முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத். இரண்டாவது பயணத்தின் போதும் சரிதான், ஊரில் இருக்கும் போதும் சரிதான், சுபுஹுக்கு முந்திய ரெண்டு ரக்காத் இருக்கிறது, சுபுஹ் தொழுகைக்கு முந்திய ரெண்டு ரக்காத் சுன்னத், அதில் நபி அவர்களுடைய வலமை குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுறது. இது இரண்டாவது பகுதி. நபி அவர்கள் குல் யா அய்யுஹல் காஃபிரூனையும் குல் ஹுவல்லாஹு அஹதையும் சேர்த்து ஓதிய தொழுகைகள் சில. முதலாவது தொழுகை பயணத்தின் போது உள்ள சுபுஹ் தொழுகை, இரண்டாவது பயணமோ அல்லது ஊரிலேயோ தங்கியிருக்கும் போதோ சுபுஹ் தொழுகையின் முந்திய ரெண்டு ரக்காத், மூன்றாவது தொழுகை மக்ரிப் தொழுகையின் பிந்திய ரெண்டு ரக்காத், மக்ரிப் தொழுகையின் பிந்திய ரெண்டு ரக்காத். இதிலையும் நபி அவர்களுடைய வழக்கம் முதல் ரக்காத்தில் குல் ஹுவ அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்தில் குல் ஹுவ அல்லாஹு அஹத். நாலாவது தொழுகை தவாஃபுடைய ரக்காத்துகள் ரெண்டு, எங்களுக்கு தெரியும் உம்ராஹுவோ அல்லது ஹஜ்ஜோ ஏதோ ஒன்று செஞ்சோமோ அல்லது தவாஃப் செஞ்சோம் என்றால் தவாஃபுக்குரிய ரெண்டு ரக்காத் சுன்னத் இருக்குது. அது தவாஃப் முடிந்த கையோடு தொழுவாங்க. அந்த ரெண்டு ரக்காத் தொழுகையிலும் முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவின் பின்னர் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாம் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இந்த இரண்டு சூராக்களையும் இணைத்து ஓதிய சூறாவாக ஓதிய தொழுகைகளாகும். அதை இன்னும் ஒன்று நோக்கமிட வேண்டியிருக்குது. இந்த ரெண்டு சூறாக்களும் சூரத்துல் இஹ்லாஸ், ரெண்டும் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய சூறாக்கள். அந்த வகையில நபி அவர்களுடைய தொழுகையில் இது முக்கியமாக ஒன்று மற்றொன்றோடு சேர்ந்து இருக்கலாம் என்பது சொல்லக்கூடியதாக இருக்குது. சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்புல அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகையில அதாவது சுபுஹ் தொழுகையில இந்த ரெண்டு சூராக்களையும் ஓதிருக்கிறார். இது சஹீஹ் முஸ்லிம்ல ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு, அதாவது சுபுஹ் தொழுகையில இந்த ரெண்டு சூராக்களையும் ஓதினாங்க என்பதற்கு. இந்த சுபுஹ் தொழுகையில் முந்தைய ரெண்டு ரக்காத்தில், சுபுஹ் தொழுகையின் முந்தைய ரெண்டு ரக்காத்தில் இந்த ரெண்டு சூராக்களையும் மோதினாங்க என்பதற்கு சஹீஹ் முஸ்லிம்ல அறிவிப்பு இருக்குது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. அதே போல சஹீஹ் முஸ்லிம்ல ஹஜ்ரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. தவாஃபின் இரண்டு ரக்காத்துகள்ல இந்த ரெண்டு சூராக்களையும் மோதிருக்கிறான். தவாஃபின் இரண்டு ரக்காத்துகள்ல இந்த ரெண்டு சூராக்களையும் மோதினதாக சஹீஹ் முஸ்லிம்ல ஹஜ்ரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. அதே போல முஸ்னது அஹ்மதுல சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது போல திருமீதியிலையும் இருக்கிறது ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. தவாஃபுடைய ரெண்டு ரக்காத்துகள்ல இந்த ரெண்டு சூராக்களையும் மோதினாங்க என்ற ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு திருமீதியில தெளிவா இருக்குது. சஹீஹ் முஸ்லிமை விட திருமீதியில மிக தெளிவா இருக்குது இந்த அறிவிப்பு. அதே போல முஸ்னது அஹ்மதுல ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு, முஸ்னது அஹ்மதுல ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. அவர்கள் கூறுகிறார்கள், ஃபஜ்ருனுடைய ரெண்டு ரக்காத், ஃபஜ்ர் தொழுகைக்கு முந்தைய ரெண்டு ரக்காத்துகளிலும், ஃபஜ்ர்தா சுபஹ், சுபஹ் தொழுகைக்கு முந்தைய இரண்டு ரக்காத்துகளிலும், மக்ரிப் தொழுகைக்கு பிந்திய இரண்டு ரக்காத்துகளிலும், சுபஹ் தொழுகைக்கு முந்தைய இரண்டு ரக்காத்துகளிலும், மக்ரிப் தொழுகைக்கு பிந்திய இரண்டு ரக்காத்துகளிலும், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத் இரண்டு சூராக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத 24 அல்லது 25 தடவைகள் நான் நோட்டமிட்டிருக்கிறேன். ஃபஜ்ரின் முந்திய இரண்டு ரக்காத்துகளிலும், ஃபஜ்ருக்கு பிந்திய இரண்டு ரக்காத்துகள், இந்த மக்ரிபுக்கு பிந்திய இரண்டு ரக்காத்துகளிலும், குல் ஹுவ குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத் இரண்டு சூராக்களையும் நபி அவர்கள் ஓத நான் நோட்டமிட்டு இருக்கிறேன் என யாரு சொல்றது? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா, முஸ்னது அஹ்மதில் இருக்குது. இதே முஸ்னது அஹ்மதுல அதே சஹாபி அறிவிப்பதாக இருக்குது. இன்னும் ஒரு அறிவிப்பு, ஒரு மாதம் நான் இப்படி நோட்டமிட்டேன், அதாவது ஒரு மாத காலம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கண்டிருக்கிறான். இப்போ ஒரு கேள்வி இருக்கும், சுபுஹுக்கு முந்திய ரெண்டு ரக்காத் சுன்னத், மக்ரிபுக்கு பிந்திய ரெண்டு ரக்காத் சுன்னத் எப்படி சத்தம் போட்டு ஓதுனாத்தானே விளங்கும், சுன்னத் தொழுகையில சத்தம் போட்டு ஓதுறது இல்லையே. பொதுவாக இரவு தொழுகைகள்ல சத்தம் போட்டு ஓதலாம், அது சுன்னத்தான தொழுகைகளாக இருந்தாலும் சரியே. இரவு தொழுகைகள்ல சத்தம் போட்டு ஓதலாம், பகல் தொழுகைகள்ல தான் சத்தம் போட்டு ஓதுறது இல்லை. ஆனால் ஜும்மா தொழுகையையும் ஈது தொழுகையையும் தவிர, பகல் தொழுகையில சத்தம் போட்டு ஓதுறது இல்லை, ஜும்மா தொழுகையையும் ஈது தொழுகையையும் தவிர, அது இமாமுக்கு மட்டும்தான் சத்தம் போட்டு ஓதலாம். இரவு நேர தொழுகைகள்ல இமாம் சத்தம் போட்டு ஓதுவார், தனியே தொழுபவர்களும் சத்தம் போட்டு ஓதலாம். அது பரோபு தொழுகையா இருந்தாலும் சரிதான், சுன்னத்தான தொழுகையா இருந்தாலும் சரிதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹின் முந்திய ரக்காத் ரெண்டு ரக்காத்திலையும், மக்ரிபின் பிந்திய ரெண்டு ரக்காத்திலையும் என்ன செய்திருக்கலாம், சத்தம் போட்டு ஓதிருக்கலாம். அதனால் தான் அவர்கள் ஓத செவிமடுத்தேன் சொல்ல இல்லை, நோட்டமிட்டேன் சொல்றான். அருகில் என்ன செஞ்சிருக்கலாம், பெரிய அளவு கூட்டம் ஒன்றுக்கு தொழுவிப்பவர் தொழுவிக்கும் போது சத்தம் போட்டு ஓதினால் நான் செவிமடுத்தேன் என்று சொல்லலாம், விளங்குதா? என்னது, நான் நோட்டமிட்டேன், பக்கத்தில் இருந்து நல்ல காது தாழ்த்து கேட்டால் என்ன செய்யும், விளங்கும். அப்படியான அமைப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதினதுதான், நான் 24 அல்லது 25 தடவைகள் நோட்டமிட்டு இருக்கிறேன் என்பதும், இன்னும் ஒரு அறிவிப்புல ஒரு மாத காலம் நான் இப்படி நோட்டமிட்டேன் என்பதும் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமாவுடைய அறிவிப்பிலிருந்து விளங்கக்கூடியதா இருக்குது. இது ஒரு ஆதாரம் இருக்கும், இரா நேர தொழுகைகளை அது சுன்னத்தான தொழுகைகளா இருந்தாலும் தனிய தொழுகவரும் கூட ஓரளவு சத்தம் விட்டு என்ன செய்யலாம், அடுத்தவங்களுக்கு இருந்தாம ஓதிக்கொள்ளலாம் என்பதற்கு ஆதாரம். இது இந்த சூரா சூரத்துல் இஹ்லாஸோட சேர்ந்து வரக்கூடிய தொழுகைகளோட சம்பந்தப்பட்ட விஷயம். இரவு தூக்கத்துக்கு செல்லும் போது எங்களுக்கு மூணு சூராக்கள் நாங்கள் படித்திருக்கிறோம், ஓதிவிட்டு தூங்கும்படி சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய படுக்கையில அவனை இறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அதற்குரிய அறிவிப்பை தான் இப்ப நீங்க படிக்க போறீங்க. ஹஜ்ரத் நௌஃபல் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நௌஃபல் இப்னு முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு. நௌஃபல் இப்னு முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு இதுக்கு முன்னப்பும் வந்திருப்பாங்க. வாரத அறிவி வந்த இந்த சஹாபி நௌஃபல் இப்னு முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு. தமீமுனித்தாரி ரழியல்லாஹு அன்ஹுடைய மனைவியின் தந்தை, அவனோட மாமா நௌஃபல் இப்னு முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு. தமீமுனித்தாரி ரழியல்லாஹு அன்ஹு படிச்சிருப்பீங்க. அல் மஸ்ஜிது நபவிக்கு விளக்கு முதலாவது ஏற்றி வைத்தது யாரு? தமீமுனித்தாரி ரழியல்லாஹு அன்ஹு. அல் மஸ்ஜிது நபவி இரவுல வெளிச்சம் இருக்க இல்லை, இரவுல நிலாசாலத்தில் மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். மதீனாவில் வெளிச்சம் அறிமுகமாக இருக்க இல்லை. ஷாமுக்கு பயணம் போன தமீமுனித்தாரி ரழியல்லாஹு அன்ஹு அங்க மக்கள் விளக்கு ஏற்றுவதை பார்த்தாங்க. விளக்கேற்றுவதை பார்த்துட்டு அந்த விளக்கு திரி என்ன எல்லாவற்றையும் வாங்கி கொண்டே வந்தாங்க. வந்து மதீனாவுக்கு வந்து அதை தன்னுடைய வேலைக்காரத்தில் சொல்லி போய் முதலாவது அது மஸ்ஜிது நபவியில் என்ன செய்யன்னு சொன்னாங்க. அதை எல்லாம் செஞ்சு கொடுத்து எண்ணெய்க்கு எண்ணெய் வந்து கீழே ஆக கீழே ஊற்ற தேவையில்லை, தண்ணியை ஊற்றி தண்ணிக்கு வேலை என்ன செய்யறது எண்ணெயை ஊற்றுறது. அப்போ எண்ணெய் மேலே இருக்கும், அதுக்கேற்ற போர்த்திரி எல்லாம் வைத்து கொடுத்தாங்க. இரவு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மஸ்ஜிது நபவிக்கு வந்தாங்க. என்றும் இல்லாதது இன்றைக்கு வெளிச்சமாக இருந்துச்சு, ஒரு நாளும் அப்படி இருக்கு இல்லை. கேட்டாங்க அங்கே இருந்தவங்களிடத்தில் யார் இதை செய்யறது? அங்கே இருந்தாங்க தமீமுனித்தாரி ரழியல்லாஹு அன்ஹு, இவர் தான் இதை செய்தார்னு சொல்லப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அளவற்ற சந்தோஷம். அப்போ சொன்னாங்க இஸ்லாத்தை பிரகாசமாக்கி விட்டீர். மஸ்ஜிதை பிரகாசமாக்கி வைப்பது என்பது இஸ்லாத்தை. இஸ்லாத்தை பிரகாசமாக்கி வைத்து விட்டீர். அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உமக்கு பிரகாசத்தை ஆக்கி தருவானாக. அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உமக்கு பிரகாசத்தை ஆக்கி தருவானாக என்று சொன்னாங்க. சொல்லி போட்டுத்தான் சொன்னாங்க, எனக்கு ஒரு மகள் இருந்தால் உமக்கு நான் அவளை திருமணம் முடித்து வைப்பேன் என்று சொன்னான். அந்த நேரத்தில் நபி அவர்களுடைய மனைவி மகள் மாறலாம் என்ன செஞ்சிட்டான், கல்யாணம் முடிச்சுட்டாங்க. இதான் சொன்னாங்க, எனக்கு ஒரு மகள் இருந்தால் நான் அவளை உங்களுக்கு திருமணம் செய்வேன். இதை கேட்டுக்கொண்டிருந்த நௌஃபல் ரழியல்லாஹு அன்ஹு, அந்த சபையில இருந்து இப்ப நாங்க படிக்க போற சஹாபி இருக்கிறாங்களே, நௌஃபல் இப்னு முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அவருக்கு சந்தோஷம், நபி அவர்கள் தன்னுடைய மருமகனாக தெரிவு செய்து கொள்ளும் அளவுக்கு, நபி அவர்களுடைய மருமகனாக ஆகும் அளவுக்கு தகுதி பெற்ற ஒருவரை என்னுடைய மகனாக மருமகனாக ஆக்கிக் கொள்ளாமல் இருக்கலாமா என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், முஹீரா அவளுடைய பெயர், நான் இவருக்கு திருமணம் செய்து கொடுக்கட்டுமா என்று கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க விரும்பின மாதிரி செஞ்சு போங்கன்றாங்க. உடனடியாக அவங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க. இதுதான் நௌஃபல் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய மனை மகளை முஹீராவை தமீமுனித்தாரி ரழியல்லாஹு அன்ஹு கல்யாணம் கட்டிக்கொண்ட நிகழ்வு. இந்த நௌஃபல் ரழியல்லாஹு அன்ஹு தான் இதை அறிவிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் சொன்னேன், எனக்கு நான் தூங்கும் போது சொல்லக்கூடிய ஒன்றை எனக்கு நீங்கள் கற்றுத்தருமாறு உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். நௌஃபல் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய தூக்கத்தின் போது நான் தூங்கும் போது சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். ஏன்டா அதுக்கு முன்னத்து நபி அவங்க கேட்டாங்க ஏன் வந்தீங்க என்று சொல்லி போட்டேன். நபி அவடத்துல போன போது ஏன் வந்தீங்க என்று கேட்ட போது தான் சொன்னாங்க, எனக்கு நான் தூங்கும் போது ஓதக்கூடிய ஒன்றை நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் யா அய்யுஹல் காஃபிரூனை ஓதுக, பின்னர் அதன் இறுதியில் தூங்கிவிடுக. குல்யா ஐயுகல் காபிரூனை ஓதுக, பின்னர் அதன் இறுதியில் தூங்கிவிடுக. நிச்சயமாக அது இணை வைப்பதிலிருந்து நீங்கியிருத்தலாகும். நிச்சயமாக அது இணை வைத்ததிலிருந்து நீங்கியிருத்தலாகும். அப்ப ஒரு மனிதனுடைய இரா இறுதி உடைய ஓட்டம் ஆட்டம் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம், அதன் போதும் தௌஹீதில் சிறுக்கை விட்டு நீங்கிய நிலையில் என்ன செய்யணும், தூங்கணும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, குல் யா அய்யுஹல் காஃபிரூனை ஓதி பின்னர் அதன் இறுதியில் தூங்கிடுவீராக. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யக்கூடாது, வேற எதுவும் செய்து கொண்டு கழித்துக் கொண்டிருக்கக்கூடாது. அது சிறுக்கிலிருந்து நீங்கிருத்தலாகும். இது முஸ்னது அஹ்மதில் இருக்குது, முஸ்னது அஹ்மதில் இருக்குது. இதே கருத்து தரக்கூடிய இன்னும் ஒரு அறிவிப்பு தபரானில இருக்குது. வேற சஹாபி ஜிபில்லா இப்னு ஹாரிஸா, ஜிபில்லா இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, இது தபரானில் இருக்குது. ஜிபில்லா ஜைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய சகோதரர் தான் ஜிபில்லா இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபிகள் எல்லாரையும் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க, அப்பதான் எங்களுக்கு விளங்கும் எங்க எங்க என்னென்ன இருக்குது. ஜிபில்லா இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ஜைது இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர். ஜைது இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அன்பளிப்பாக கொடுத்தது. அவங்களுக்கு அவர்களுடைய தந்தை வழி சகோதரர் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி கொடுத்தது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களிடத்தில் சிறு வயதில் இருக்கும் போது தானே அவருடைய தந்தை எல்லாம் வந்து கேட்டாங்க, கேட்டு வரும் போது வந்தவர் தான் ஜிபில்லா, அவரும் வந்து கேட்டார். குடும்பமா வந்தாங்களே, அந்த நேரத்தில் அவங்க இஸ்லாத்து தலைவி இருக்கல ஜிபில்லா ரலியல்லாஹு அன்ஹு, அந்த நேரத்தில் இஸ்லாத்து தலைவி இருக்கல சகோதரர் தரும்படி கேட்டு வந்தவர்கள் அவங்களும் ஒருவராக இருந்தாங்க. ஜிபில்லா இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு தான் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீர் உமது படுக்கைக்கு ஒதுங்கி விட்டால், நான் முந்தையும் சொல்லி தந்தேன், குல் ஹுவ அல்லாஹு அஹத் குல் அஊது பிரப்பில் ஃபலக்லாம் என நபி அவர்கள் தமது படுக்கைக்கு ஒதுங்கிவிட்டால் தமது கைகள் இரண்டையும் ஒன்று சேர்த்து, அதாவது படுக்கையில போய் இருந்து கொண்டுதான் இதெல்லாம் என்ன செய்யணும் செய்யணும். நீர் உமது படுக்கைக்கு ஒதுங்கிவிட்டால் குல் யா அய்யுஹல் காஃபிரூனை அதன் இறுதி வரைக்கும் ஓதுவீராக. நீர் உமது படுக்கைக்கு ஒதுங்கிவிட்டால் குல் யா அய்யுஹல் காஃபிரூனை அதன் இறுதி வரைக்கும் ஓதுவீராக, ஏனெனில் அது இணை வைத்தலில் இருந்து நீங்கியிருத்தலாகும். ஏனெனில் அது இணை வைத்தலில் இருந்து நீங்கியிருத்தலாகும். இது தபரானில் இருக்குது. இன்னும் ஒரு அறிவிப்பில் இருக்குது, நபி அவர்கள் இதனை செய்பவர்களாகவும் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கைக்கு போய் செய்வாங்க, இவர் ஓதுபவர்களாக இருந்தார்கள் இருக்கு. இது சூரத்துல் காஃபிரூனுடைய மகிமை பற்றிய விடயங்கள், சூரத்துல் காஃபிரூனுடைய மகிமை பற்றிய விடயங்கள். சூரத்துல் காஃபிரூன் இறங்கியதற்கு ஒரு பின்னணி இருக்குது. மக்காவில் வைத்து குரைசி முஷ்ரிக்குகளில் சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு யோசனை சொன்னாங்க. என்ன யோசனை என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருட காலத்துக்கு நீங்கள் நாங்கள் வணங்கும் விக்கிரகங்களை வணங்குங்க, அடுத்த ஒரு வருட காலத்துக்கு நீங்கள் வணங்கக்கூடிய அல்லது சொல்லக்கூடியவனை நாங்கள் என்ன செய்யறோம் வணங்குறோம் என்று ஒரு யோசனை சொன்னாங்க. அதாவது பல மாதிரியும் நபி அவர்களை தங்களுடைய பக்கம் திருப்பதற்கு முயற்சி, அதில் இப்படியும் ஒரு முயற்சி, ஒரு வருட காலம் நீங்கள் எங்களுடைய விக்கிரகங்களை வணங்கணும், அடுத்து ஒரு வருட காலம் நாங்கள் என்ன செய்யும் நீங்கள் சொல்லக்கூடியவனை வணங்குறோம், இப்படி ஒரு சமரசம் செய்து கொள்வோம் என்று முன்வைத்தான். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவை இறக்கினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏலாந்து மறுத்துட்டான். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த சூரத்தை இறக்கி வைத்தான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்ன முஷ்ரிக்குகளிடத்தில் போய் இந்த சூராவை ஓதி காட்டினாங்க. ஏனென்றால் அல்லாஹுடைய கட்டளை குல், இதை அவங்களுக்கு சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? யா ஐயுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று அழைத்து சொல்லுங்க. அவர்களை எப்படி அழைக்கும்படி சொல்றாங்க? காஃபிர்களே என்று அழையுங்கள், நிராகரிப்பவர்களே என்று அழையுங்கள், அழைத்து சொல்லுங்கள் என்ற வகைத்தான். எப்படி சொல்லணும்? காஃபிர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கிக் கொண்டிருப்பதை நான் வணங்குவது இல்லை. நீங்கள் வணங்கிக் கொண்டிருப்பதை நான் வணங்குவதில்லை. நீங்க ஒரு வருட காலத்துக்கு நீங்க வணங்குறது என்ன வணங்கி சொல்றீங்க? அடுத்த வருட காலத்துக்கு, ஒரு வருட காலத்துக்கு நான் சொல்றத நீங்க வணங்குவீங்கன்னு சொல்றீங்க. லா அஅபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது, நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குபவர்களாகவும் இல்லை. என்ன செய்யறீங்க? இல்லை, நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குபவர்களாகவும் இல்லை. வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது, நான் வணங்குபவர்களை வணங்குபவனை நீங்கள் வணங்கவும் மாட்டீர்கள். வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது, இப்படி அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுத்தான். அதாவது இரண்டும் சரிவர மாட்டாது. இன்னும் ஒரு அறிவிப்பில் இருக்குது, உமையத்து இப்னு கலப் இவர்கள் போன்ற சில முக்கிய குறைசி தலைவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் இப்படி சொன்னதாக, நீங்கள் எங்களுடைய விக்கிரகங்களை வணங்குங்க, நாங்கள் நீங்கள் சொல்பவரையும் வணங்குவோம். இதுல என்ன நன்மை இருக்குது என்றால், நீங்கள் சொல்வதில் தான் நன்மை இருக்குது என்றிருந்தால் அந்த நன்மையில நாங்களும் என்ன செய்வோம்? கூட்டாகிக் கொள்வோம். என்றால் உங்களுடைய வணக்கத்துக்குரியவனையும் நாங்கள் என்ன செய்யறோம்? நாங்கள் சொல்லக்கூடிய விக்கிரகங்களை நீங்கள் வணங்கும் போது நீங்கள் சொல்வதில் நன்மை இல்லை என்று இருந்தால், நாம் வணங்கக்கூடியதில் நன்மை இருந்தால் அந்த நன்மையில் உங்களுக்கும் பங்கு கிடைத்திடும். ரெண்டில் ஒன்றுதான் உண்மையா இருக்கணும். நீங்கள் சொல்வதில் உண்மை இருந்தால் நாம் உங்களுடையதையும் வணங்கினதாக இருக்கும் போது அதன் நன்மை எமக்கும் கிடைக்கும். அதே நேரத்தில் பரஸ்பரம் நாம் சொல்வதை நீங்கள் வணங்கும் போது உண்மையில் நம்முடையதில் தான் நன்மை இருந்தால் அதன் நன்மையில் ஒரு பங்கு உங்களுக்கும் என்ன செய்யும்? கிடைத்திடும். பரஸ்பரம் இப்படி செய்து கொள்வோமே, கிட்டத்தட்ட முன்னர் உள்ள ஒரு யோசனை தான். அது சற்று வித்தியாசம். அது ஒரு வருட காலத்துக்கு என்ன செய்யறது? மாறி மாறி பரஸ்பரம் செய்து கொள்வது. இது வருடம் அப்படியெல்லாம் ஒரு காலக்கெடு இல்லை, ஏக காலத்தில் ரெண்டையும் ஒருவர் மற்றவருடைய என்ன செய்யறது? வணங்கிக் கொள்வது. இப்படி ஒரு யோசனை சொன்னதாகவும், அதன் பின்னணியில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது முடியாது என்று மறுத்ததை தொடர்ந்து அல்லாஹு தஆலா அது மேலும் உறுதிப்படுத்தும் வண்ணம் இந்த சூராவை இறக்கியதாகவும் ஒரு அறிவிப்பு, வித்தியாசமான ஒரு அறிவிப்பு இருக்கு. எப்படியோ அல்லாஹுடைய ஏகத்துவத்தில், ஈமானில், தௌஹீதில், இஹ்லாஸில், மார்க்கத்தில், அதிலும் குறிப்பாக அகீதாவில் பேரம் பேசுவது, விட்டு கொடுப்பது, பரஸ்பரம் விட்டு கொடுப்பது, இது எதுக்குமே இடமில்லை என்று சொல்லக்கூடிய வகையில்தான் இந்த சூராவும் அது இறங்கியதற்கான பின்னணி சம்பவமும் எங்களுக்கு இருக்குது. அதாவது ஏகத்துவ விடயத்திலேயோ ஈமான் விடயத்திலேயோ இஸ்லாத்தின் அடிப்படைகளில் பேரம் பேசுவதற்கு இல்லை, சமரசம் செய்து கொள்வதற்கு இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். முக்கியமாக அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கிக் கொண்டிருப்பதை நான் வணங்குவது இல்லை என்று தொடர்ந்து போகுது. இப்ப நாங்க ஒவ்வொரு ஆயத்தாக எடுப்போம். குல் என்றால் சொல்வீராக எங்களுக்கு தெரியும், யா ஐயுஹல் காஃபிரூன், காஃபிர்களே, அப்ப விழிக்கும்படி அல்லாஹ் சொல்றான். அவர்களை விழிக்கும்படி யார் உங்களுக்கு இந்த யோசனையை சொன்னார்களோ அவர்களை நீங்க என்ன செய்ய விடுவீர்கள். இப்ப நாங்கள் காபிர் என்றால் என்ன என்பதை விளங்குவோம். காபிர்களே காபிர்களே இதனுடைய அர்த்தம் என்ன? காபிர் என்றால் என்ன? குஃப்ரில் இருந்து வந்த பதம் காபிர். குஃப்ரில் இருந்து வந்த பதம் காபிர். குஃப்ர் குஃப்ரில் இருந்து குஃப்ர் என்ற மூல பதத்தில் இருந்து பிறந்த பதம் காபிர். காபிரின் பன்மைதான் என்ன? குஃப்ர் என்றால் மறுத்தல், நிராகரித்தல், மறுத்தல் நிராகரித்தல். விளக்கமாக ஈமானுக்கு மாற்றமானது. குஃப்ர் என்றால் ஷரியத்தில் ஈமானின் எதிர்மறை, ஈமானின் எதிர்மறை. எனக்கு ஈமான் ஆறு அம்சங்கள்ல கட்டாயம். ஆமந்து பில்லாஹி வ மலாஇகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வ பில் யௌமில் ஆகிரி வ பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த ஆறையும் கொண்டு ஈமான் கொள்வது அடிப்படை. இந்த ஆறில் ஒன்றையோ சிலதையோ நிராகரித்தால் அது என்ன? குஃப்ர். அதுதான் சொன்னோம், குஃப்ர் என்ற பதத்துக்கு உரிய விளக்கம் ஈமானின் எதிர்மறை என்பதாகும். குஃப்ர் என்பதற்குரிய விளக்கம் என்ன? ஈமானின் எதிர்மறை. அல்லாஹ்வை ஏற்க மறுத்தால் அது ஈமான் அல்ல, எது குஃப்ர். அல்லாஹ்வை நம்புதல் ஈமான் என்றிருந்தால் அதனை நம்ப மறுத்தல் குஃப்ர். மலக்குகளை நம்புதல் விசுவாசித்தல் ஈமான் என்றிருந்தால் அவர்களை நம்ப விசுவாசிக்க மறுத்தல் அல்லது அவர்களை நிராகரித்தல் குஃப்ர். அதே போல வேதங்கள், ரசூல்மார்கள் இறுதி நாள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்தே நன்மையோ தீமையோ என்ன செய்து அவருடைய முன்னேற்பாட்டின்படி நடக்குது, கதர். இது நாங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதற்கு பெயர் ஈமான் என்றிருந்தால் அதனை ஏற்க நம்ப மறுத்தல் அல்லது அது இல்லை என்று என்ன செய்யறது? நிராகரித்தல். மறுக்குகண்டு ஒன்று இல்லை என்று சொல்லுதல். இப்படி சொன்னால் நடக்கும், அது குஃப்ராக இருக்கும். விலங்குதா இப்ப குஃப்ர என்னது? காஃபிர் என்றால் நிராகரிப்பவன், முஃமினுக்கு எதிர்மறை. முஃமின் என்றால் விசுவாசித்தவன், காஃபிர் என்றால் நிராகரித்தவன். இந்த காபிரின் பன்மைதான் காபிரூன், விசுவாசிகளே. அவர்கள் அல்லாஹ்வை அவரின் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள என்ன செய்தார்கள்? மறுத்தார்கள். மறுமையினால் இறுதினால் மரணத்தின் பின் எழுப்பப்படுவோம் என்பதை என்ன செய்தார்கள்? மறுத்தார்கள். விளங்குதான் அது? மறுத்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் ரசூல் என ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். எனவே அவர்கள் யார்? காபிர்கள். சரியா? எனவேதான் அல்லாஹ் அவர்களை காபிர்களே என்று விளிக்கும்படி முதலாவதாக சொன்னார். காபிர்களே என்று விளித்தார்கள். காபிர்கள் நான்கு வகையினர். காபிர்கள் நான்கு வகையினர். முதலாவது ஆயத்தில் இருக்கிறோம், காபிர்களே என்று முதலாவது ஆயத்தில் இருக்கிறோம். காபிர்கள் நான்கு வகையினர். ஒருவர் அவருக்கு முஹாரிப் என்று சொல்லுவோம். முஹாரிப் முஸ்தமன் முஸ்தமன் முஆஹத் அல்லது முஆஹித் ரெண்டு மாதிரி சொல்லலாம். ஜிம்மி முஹாரிப் முஸ்தமன் முஆஹத் அல்லது முஆஹித் அது ஜிம்மி. காபிர்கள் இஸ்லாத்தில் நான்கு வகையானவர்கள் இருப்பார்கள். இஸ்லாமிய சட்டத்தின்படி காபிர்கள் நான்கு வகை. கீழிருந்து போகும் நாலாவது ஆள் விம்மி. விம்மி என்றால் பொறுப்பில் உள்ளவர். அவருடைய நேரடி அர்த்தம் பொறுப்பில் உள்ளவர். அதாவது இஸ்லாமிய அரசொன்றின் கீழ் ஜிஸ்யா ஆள்வரி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காபிர். இஸ்லாமிய அரசொன்றின் கீழ் ஜிஸ்யா, ஜிஸ்யா என்ன ஆள்வரி, உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், ஜிஸ்யா ஆள்வரி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காபிர். அவர் இஸ்லாமிய அரசாங்கத்தின் பொறுப்பின் கீழ் இருக்கிறார். அவர் இஸ்லாமிய அரசாங்கத்தின் பொறுப்பின் கீழ் இருக்கிறார். இவர் ஜிம்மி. இது எப்படி இது கேட்டா, இஸ்லாமிய அரசாங்கம் அதுக்கு கீழ முஸ்லிம் அல்லாதவர்கள் காபிர்கள் வாழலாம், ஆனால் அவர்களுக்கு சில பிரத்யேக சட்டங்கள் இருக்கும். அதுல ஒன்றுதான் அவங்க ஜிஸ்யா ஆள்வரி செலுத்திக் கொண்டிருக்கும். அவங்க ஜிம்மி என்று அழைக்கப்படுறது காரணம், பொறுப்பில் உள்ளவர் என்று அழைக்கப்படுறது காரணம், இஸ்லாமிய அரசாங்கத்தின் பொறுப்பின் கீழ் என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். அவரின் உடைமைகள் உயிர் அப்படியே பாதுகாக்கப்படணும். முஸ்லிம்கள் எவரும் அவருக்கு என்ன செய்யக்கூடாது, கை வைக்க கூடாது. ஏனென்றால் அவர் உரிய முறைப்படி அவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கணும். இஸ்லாத்துக்கு வரையில்லாவிட்டால் ஆள்வரி செலுத்திக் கொண்டு முஸ்லிம்களுக்கு கீழே அவர் இஸ்லாத்துக்கும் வரவ மாட்டேன், ஆள்வரையும் செலுத்த மாட்டேன் என்று சொன்னால் அவர் என்ன செய்யப்படுவார், வெட்டப்படுவார் என்பதுதான் மூன்றாவது. யுத்தத்துக்கு வருவாங்க, அதான் அர்த்தம். உங்களுக்கு நாங்க உங்களோட மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உங்களுக்கு கீழே நாங்க இருக்கவும் மாட்டோம் என்று சொல்வதா இருந்தால் அவர்களோடு என்ன மூன்றாவது யுத்தம். இதுதான் முரண். இரண்டாவது படிச்சரத்தில் அவங்க முஸ்லிம்களுக்கு கீழே இருக்கிறாங்க, உங்களோட முஸ்லிம்களாக நாங்கள் இல்லை, ஆனால் உங்களுக்கு கீழே உங்களை ஆட்சியை ஏற்றுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யறோம், இருக்கிறோம். அதற்கு எங்களுடைய அடிபணிதலை காட்டுவதாக எது இருக்கும், ஜிஸ்யா கட்டுவது இருக்கும். இவர் பாதுகாக்கப்பட்டவர், இவர் எதுவும் செய்யலாம். முஆஹத் அல்லது முஆஹித், உடன்படிக்கை செய்தவர் அல்லது உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டவர். முஆஹித் என்றால் உடன்படிக்கை செய்து கொண்டவர், முஆஹத் என்றால் உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டவர். அப்படியான சாபியர். இது முஸ்லிம்கள் அவரோடு அல்லது காபிர்கள் ஒரு சாராரோடு உடன்படிக்கையில் இருக்கிறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை செய்தார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பத்து வருட காலத்துக்கு நாங்க என்ன செய்யறது இல்ல, மோதிக்கொள்றது இல்லை. அப்போ ஒரு உடன்படிக்கை, அந்த காபிர்கள் எல்லாம் முஆஹித் அல்லது முஆஹத். ஏன் மக்கா வெற்றி எல்லாம் வந்தது, உடன்படிக்கை என்ன செஞ்சாங்க, நாங்க சூரத்து விவரமா படிச்சோம். அப்படியான உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய காபிர்களை எதுவும் செய்வது கூடாது. நாங்களும் அவங்களும் உடன்படிக்கையில் இருக்கிறோம். முஆஹித் அவர் எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார், அல்லது முஆஹத் நாம் அவர்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அவர் இரத்தம் உயிர் உடைமை எல்லாம் பாதுகாக்கப்பட்டவர். இது ஒரு வகையான காபிர். முத்தமன் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட காபிர். முத்தமன் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட காபிர், இதெல்லாம் தெளிவா படிச்சுக்கோங்க. எங்களுக்கு இன்றைக்கு காபிர்கள் எல்லாம் ஒன்றும் விளங்குறது, எல்லாரோடையும் நாங்க என்ன செய்ய போறது, ஒரு மாதிரி நடந்து கொள்ள போறது. பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட காபிர், இது எப்படி இது கேட்டால், முஸ்லிம்களில் ஒருவரோ அல்லது ஒரு சாராரோ அல்லது முஸ்லிம் அரசாங்கமோ ஒரு காபிருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்குது, நான் உனக்கு பொறுப்பு. இப்படி கொடுத்தால் வேற எவரும் என்ன செய்யக்கூடாது, அவருக்கு கை வைக்கக்கூடாது. இப்னு ஹுபைரா என்பவருக்கு உம்முஹானி ரழியல்லாஹு அன்ஹா பாதுகாப்பு கொடுத்தாங்க. அவர்களுடைய சகோதரர் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவரை கொல்ல பார்த்தாங்க, என்றால் அவர் முஷ்ரிக்கு. பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னா, முஷ்ரிக்குகளில் ஒருவர் உம்மிடத்தில் பாதுகாப்பு கேட்டால், அபயம் கோரினால், அவருக்கு அபயம் கொடுப்பீராக. அவர் அல்லாஹுவின் பேச்சை செவிமடுக்கும் வரைக்கும், அவர் முஸ்லீம் கூட வந்திருந்தால் அல்லாஹ்வுடைய பேச்சு ஓத ஓத என்ன செய்யும் காதல. பிறகு அவரின் பாதுகாப்பான இடத்தில் அவரை கொண்டு போய் சேர்த்து விடுவீராக. எவ்வளவு பாதுகாப்பை முஸ்லிம்களுக்கு கொடுக்கும்படி, காபிர்களுக்கு கொடுக்கும்படி அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கட்டளையிட்டான் பாருங்க. அவரின் பாதுகாப்பான இடம் எதுவோ அதில் கொண்டு போய் அவரை விட்டுடுவீராக. என்றால் அவர் உங்களிடத்தில் பாதுகாப்பு கேட்டு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்த ஒரு மனிதர், அவரை திருப்பி அனுப்பும் போது பொய்வால் அனுப்ப இயலாது. எந்த இடம் பாதுகாப்பான இடமாக அவருக்கு இருக்குமோ அந்த இடத்துல கொண்டு போய் அவர் என்ன செய்யணும், நீங்க விடணும். அதுதான் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட காதல். பாதுகாப்பு கொடுத்தீங்களோ உம்முஹானியே, அவருக்கு நாமும் பாதுகாப்பு கொடுத்தோம் என்றான். உம்முஹானியே, நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தவருக்கு நாமும் பாதுகாப்பு. முஸ்லிம் சமூகத்தில் ஒரு சாதாரண மனிதன் ஒரு காபிருக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுத்தாலும், முஸ்லிம் சமூகம் அவ்வளவு பேருமே அந்த உத்தரவாதத்துக்கு பொறுப்பு. அதான் நபி அவர்கள் சொன்னார்கள், நீர் பாதுகாப்பு அளித்தவருக்கு நாம் பாதுகாப்பு அளித்தோம். விம்மத்துல் முஸ்லிமீன வாஹிதா, முஸ்லிம்களின் பாதுகாப்பு பொறுப்பு ஒன்று. அவர்களில் சாதாரணமான ஒருவர் அதனை கொண்டு செல்வார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் சொன்னாங்க. அதாவது ஒரு சாதாரண மனிதன் ஒரு முஸ்லிம் அல்லாதவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தாலும், நாங்கள் படித்தோமே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முர்தத்தாகி போன அப்துல்லாஹ் இப்னு சாத் இப்னு அபி சர்ஹக்கின பாதுகாப்பு கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யாது, வெற்றத்துக்கு சொல்லியும் இருந்தாங்க. ஆனால் நபி அவங்க வெற்றுவதில்தான் உறுதியாக இருந்தாங்க. என்றால் அந்த பாதுகாப்பையும் தாண்டி இல்ல. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு எதுவாக இருந்தாங்க, நான் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன் என்பதில் உறுதியாக இருந்தாங்க. அப்ப முஸ்தமன் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டவர். ஆக இவங்க மூன்று பேரையும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மூன்று பேரும் அல்லாதவர் தான் முஹாரி. இந்த மூன்று கேட்டகரிஸ்களையும் வராத காபிர்கள் எல்லாம் யாராக இருப்பார்கள், முஹாரி. யுத்தத்துக்குரியவர்கள், யுத்தத்துக்குரியவர்கள் என்றால் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவது, அதன் போது எல்லா ஊர்களும் யாரும் கீழே வரணும், முஸ்லிம்களுக்கு கீழே வரணும். அப்பத்தான் அல்லாஹ்வுடைய முழு தீனையும் என்ன செய்யலாம், நிலைநாட்டலாம். அதுல எவராவது தடையாக இருப்பார்கள் என்றால் அவர்களோடு என்ன நடக்கும், யுத்தம் நடக்கும். அந்த வகையில் தான் முஹாரிப், யுத்தத்துக்குரியவர்கள் சொல்லப்பட்டது. ஆகவே இதுதான் நான்கு வகையான காபிர்கள். இந்த முஹாரிபுக்கு கீழே தான் இந்த மூன்று அல்லாதவர்கள் எல்லாம் முஹாரி, யுத்தத்துக்குரியவர்களாக இருப்பார். ஆனால் அவர்களுக்கு யுத்தம் செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. விளங்குதா என்ன, யுத்தம் செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. யுத்தத்திற்கான காரணங்கள் சரியாக இருந்தால் இவர்களோடு யுத்தம் செய்ய முடியாது. விளங்குதான், இவங்க மூணு பேரோட யுத்தம், இவங்க எல்லாம் இடத்துல இருக்கிறாங்க, உடன்படிக்கையில பாதுகாப்புல பொறுப்பு கீழே இருக்கிறாங்க. இவர்களோட யுத்தம் செய்யலாம், இவங்க மூன்று பேருக்கும் எதிரான மத பொருள்ல தான் யுத்தத்துக்குரியவர் என்று சொல்லப்பட்டதை தவிர, அவரோடு யுத்தம் செய்யப்படுவது கட்டாயம் என்ற அர்த்தத்துல அல்ல. விளங்குதான் என்ன, இந்த மூன்று பேருக்கும் எதிராக ஒருவர் சொல்லப்படணுமே என்ற வகையில யுத்தத்துக்குரியவர், அதாவது அவருடன் தேவை ஏற்படும் போது என்ன செய்யலாம், யுத்தம் செய்யலாம். ஆனால் இவர்களோட யுத்தம் செய்ய முடியாது. இவர்கள் தான் எங்களோடு இருக்கக்கூடிய இரங்கில் இருக்கக்கூடியவனும் யாரு, முஹாரிப்பகருக்கு அருகுவான். ஆனால் அதுக்காக யுத்தத்துக்குரியவர்கள் அல்ல. யுத்தத்தினுடைய ஜிஹாதினுடைய ஏற்பாடுகள் வேற, பிட்டாளின் ஏற்பாடுகள் வேற. அப்படி வரும்போது இவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்களோடு மட்டும் என்ன செய்யலாம், யுத்தம் செய்யலாம் என்ற வகையில் தான் யுத்தத்துக்குரியவர்கள், கட்டாயம் வெட்டப்பட வேண்டியவர்கள் என்ற அர்த்தத்தில் இல்ல. தேவை ஏற்பட்டால் யுத்தத்திற்கான காரணங்கள் அவர்களிடத்திலிருந்து வெளிப்பட்டால் செய்யலாம். எங்களுடைய தீனை நிலைநாட்டுவதற்கு தடையாக இருக்கும் போது அல்லது எங்களுடைய தீனை போதிப்பதற்கு தடையாக இருக்கும் போது யுத்தத்தின் காரணம் அதில் வரும். அந்த வகையில தான் அவங்கள பார்ப்போம். எல்லாத்தையும் அவங்க யுத்தம் செய்யறது இல்லை, ஏன்னா அவங்க தடையாக இல்லை. அவர்களின் பாட்டில் அவங்க இருக்கிறாங்க, எங்களை பாட்டில் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் அவங்கள இது பண்ண இல்லை. அதான் முறை. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருக்கும் போது படைகள் போகும், நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லும். வராட்டி போனா நீங்க என்ன செய்ய, ஜிஸ்யா கட்டிக்கொண்ட விரும்பிகளாக இருந்த இல்ல, இரண்டும் செய்ய மாட்டோம், அல்லாஹ்வுடைய பூமியில அல்லாஹ்வுடைய ஆட்சிய நிலைநாட்டுவதற்கு நாங்க விட மாட்டோம் என்று இருந்தால் அவங்க எதிர இருக்கிறாங்க, யுத்தத்துல தயாரா இருக்கிறாங்க. அந்த வகையில தான் மற்றபடி நாங்க இப்ப இந்த நாட்டில் அமைதியா இருக்கிறோம், எங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு இதெல்லாம் கொண்டு போறதுக்கு ஒன்றும் இல்லை. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இமாம் ஒன்று கிடையாது, யுத்த பிரகடனம் செய்யறதுக்கு பட போறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இப்ப நாங்க என்ன செய்யணும், அமைதியாகத்தான் இருக்கணும். இதுதான் காபிர்களினுடைய நாலு வகைகளும், நாங்க என்னென்ன செஞ்சுக்கணுமோ அந்த வகையில உள்ளதுதான். இவங்க யாருக்கும் கை வைத்திடக்கூடாது, இவர்களோடு தேவைப்பட்டதை என்ன செய்யலாம், மோதிக்கொள்ளலாம். யுத்தத்துக்குரியவர்கள், மோதலுக்கு உரியவர்கள் என்ற வகையில நாங்க படிச்சுக்கொள்வோம். ஆகவே சூரத்துல் காஃபிர் உள்ள முதலாவது ஆயத் அல்லாஹ் காஃபிர்களே என்று அவர்களை அழைக்கும் போலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். காஃபிர்களே என்று அவர்களை அழைப்பதனால் அவர்களின் மனம் புண்படாதா, காஃபிர்களே என்று அழைப்பதனால் அவர்களின் மனம் புண்படாதா, அவர்கள் தெளிவாகவே என்ன செய்கிறார்கள், குஃப்ர வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த கோரிக்கையை முன்வைத்த குறைசிகளில் உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லாம் இறுதி வரைக்கும் இஸ்லாத்துக்கு வர மாட்டார்கள் என்பது தெளிவு. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், லா அபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குவதும் இல்லை, வலா அன்தும் ஆபிதூன மா அபுது, நீங்கள் நான் வணங்குபவனை வணங்குபவர்களாகவும் இல்லை, நீங்கள் வணங்கியதை நான் வணங்கவும் எதிர்காலத்தில் வணங்குபவனும் அல்ல, நிகழ்காலத்தில் ரெண்டும் நடக்க போவதும் இல்லை, நீங்கள் இறந்த காலத்தில் வணங்கியதை நான் எதிர்காலத்தில் வணங்க போவதும் இல்லை, நான் நிகழ்காலத்தில் வணங்கிக் கொண்டிருப்பவனை நீங்கள் எதிர்காலத்தில் வணங்குபவர்களும் அல்ல. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, நீங்கள் எனக்கு இந்த ஒழுங்கை சொன்ன இந்த யோசனையை சொன்ன நீங்கள் எதிர்காலத்திலும் என்ன செய்ய மாட்டீங்க. அல்லாஹ் நேரடியாக நபி அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், மறைமுகமாக இதை நேரடியாக சொல்லும் படி சொல்லிட்டு அல்லாஹ் மறைமுகமாக சொல்லியிருக்கலாம், இவங்கெல்லாம் யாருக்கும் இஸ்லாத்துக்கு இல்லை, இவங்களை வார யோசனை இல்லை என்பதனால்தான் அல்லாஹ் திருப்பி திருப்பி சொல்ல வைத்தார், நிகழ்காலத்திலும் நான் உங்களுடையதையோ நீங்கள் என்னுடைய வழங்குவதற்கு இல்லை, எதிர்காலத்திலும் நான் உங்களுடையதை வணங்குவதற்கு இல்லை, நீங்கள் என்னுடையதை வணங்குவதற்கும் இல்லை, லக்கும் தீனுக்கும், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, உங்கள் மார்க்கம் தான் உங்களின் குஃபர் உங்களுக்கு, அது உங்களுடைய மார்க்கம், ஒளிய தீனி எனது மார்க்கம் எனக்கு, உங்களின் மார்க்கம் உங்களுக்கு எனது மார்க்கம் எனக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கும்படி சொன்னார். ஆகவே இங்க காபிர்களை என்று அழைத்ததனால் காரணம் அவர்கள் இறுதி வரைக்கும் இந்த யோசனையை சொன்னவர்கள் எவரும் இஸ்லாத்துக்கு வரக்கூடியதாக இல்லை. அந்த வகையில தான் அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், இதை சொல்லியிருக்கலாம், அல்லது காபிர்கள் என்ற பதம் அவர்களுக்கு மனதில் என்ன செய்திருக்காது, ஒரு பெரிய நெருக்கடிய கொடுத்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் இஸ்லாத்தை தழுவாதவர்கள் எப்படி அழைக்கப்பட்டார்கள், ஈமான் கொள்ளாதவர்கள் காபிர் என்ற எதிர்மறையில அழைக்கப்பட்டிருக்கலாம், அதனால அது அந்த காலத்தில் அவர்களுக்கு அது பொருத்தாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. தெளிவாகவே அல்லாஹால அவர்களை பார்த்து நசியம் படிச்சொன்னார் இப்படி இருக்கலாம். அடுத்த ஆயத்துல அடுத்தடுத்த ஆயத்தில் உள்ள விஷயங்களை நான் வார வாரம் சொல்லித்தாரேன். முதலாவது ஆயத்துக்குரிய அர்த்தத்தை மட்டும் பாடமாக்கி கொண்ட காபிர்களே குல் சொல்வீராக, நக்கும் தீனுக்கும் உரிய தீனி வரைக்கும் சொல்வீராக விஷயம் தான் அத்தனையும் சொல்லும் படி சொன்னது. குல் கூறுவீராக, யா ஐயுஹல் காஃபிரூன், காஃபிர்களே, என்னத்தை கூறுவீராக காஃபிர்களே என்று அழைத்து பின்னுக்கு வரும் வார வாரம் நிறைய விளக்கங்கள் இருக்கு. இன்றைக்கு நாங்க சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் காஃபிரூனுடைய மகிமை, சூரத்துல் காஃபிரூனின் அந்தஸ்து, சூரத்துல் காஃபிரூன் இறங்கிய பின்னணி, அதன் முதலாவது ஆயத்தின் அர்த்தம், அந்த முதலாவது ஆயத்தில் உள்ள காஃபிரூன் என்ற பதத்தில் உள்ள குஃப்ர் என்றால் என்ன, காஃபிர் என்றால் யார், காஃபிரின் வகைகள் என்ன என்பதை பற்றி என்ன செய்வோம், படித்தோம். என்ன சரி தேவை இருக்குதா கேட்டுக்கொள்றதுக்கு கேட்டுக்கணும், விளக்கம் கேட்டுக்கணும் தேவை. முஃமின் அல்லாதவர்களை காஃபிர் என்று சொல்லலாம். பொதுவா அரபு பதம் காஃபிர். முஃமின் அல்லாதவர் இப்ப இருக்கிற நிலைய வச்சுதான் நாங்க சொல்ற காஃபிர் என்றால் குஃப்ரும் ஈமானும். அவருக்கு தீர்ப்பு கிடைக்குது இல்லவா, இப்ப அவரோட திருமணம் முடிக்க இயலுமா, இயலாது தானே, திருமண உறவு வைக்க இயலாது, வாரித்துரிமை உரிமை வைக்காது. எனவே குஃப்ரும் ஈமானும், காஃபிரும் முஸ்லிமும், முஸ்லிம் காஃபிர். எதிர்காலத்தில் என்பதல்ல, இப்போ உள்ளதுக்குத்தான் தீர்ப்பு. ஏனென்றால் எதிர்காலத்தில் உள்ளது யாருக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹால. நாங்கள் தற்போதைய நிலையை வைத்து மாத்திரம்தான் தீர்ப்பு செய்பவர்கள். எதிர்கால இன்னும் இஸ்லாத்துக்கு வராதவர்கள் என்பதெல்லாம் என்ன நடந்திருக்கு என்று சொன்னால், இரண்டு வகையான விளக்கங்கள் இஸ்லாத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஒன்று மிகவும் இறுக்கமான விளக்கம், இன்னும் ஒன்று மிகவுமே லூசான, அதாவது பரந்து மிக்க பலகீனமான விளக்கம் கொடுக்கப்படுச்சு. இறுக்கமான விளக்கம் தான் எடுத்ததற்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் எங்களுடைய பக்கத்தில் உள்ள பலகீனத்துக்கும் உடனடிய புனித்தும் அவங்களோட அழிந்து சொல்லி துவா கேட்கிறது, எல்லாம் இந்த மோசமான சாப்பிடுவோம் அழைச்சி கொண்டு துவா. இது இறுக்கமான விளக்கம். இன்னும் ஒரு சாரார் கொடுத்த விளக்கம், நாங்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாது, அவங்க எல்லாம் என்ன எங்களுடைய இன்னும் இஸ்லாத்துக்கில் வராதவங்க என்று கொடுக்கப்பட்டது. அப்படி இல்லை, காஃபிர் காஃபிர், முஸ்லிம் முஸ்லிம். அவர் இஸ்லாத்துக்கு வர இல்லை, இன்னும் இஸ்லாத்துக்கு வர இல்லை என்பதனால்தான் காஃபிர். இப்ப நாங்கள் சொல்லுகின்ற நாளிகையில் அவர் இஸ்லாத்தில் இல்லை என்பதனால்தான் காஃபிர். எனவே அந்த காஃபிரந்த பதத்திலிருந்து நாங்கள் விட்டுட்டு இன்னும் இஸ்லாத்துக்கு வராதவர் என்று சொல்வதில் அர்த்தம் ஒன்றில்ல. அதற்காக வேண்டி அவர் அடிக்கப்பட வேண்டியவர், திட்டப்பட வேண்டியவர், சபிக்கப்பட வேண்டியவர், எதிராக பிரார்த்திக்கப்பட வேண்டியவர் என்றதெல்லாம் இல்லை. இறுக்கமான இஸ்லாத்துக்கு மிகவும் இறுக்கமான விளக்கம் கொடுக்கப்பட்டது. இஸ்லாத்துக்கு பாதிப்பது இஸ்லாத்துக்கு உள்ளது இல்லை. இஸ்லாத்துக்கு மிகவுமே நளினமான விளக்கம் கொடுக்கப்பட்டது, மிச்சம் லூஸ் கொடுக்கப்பட்டது. அதுவும் இஸ்லாத்திலே இல்லை. இஸ்லாம் வந்து மிக தெளிவானது, அது இரக்கம் உள்ள மார்க்கம், கருணையுள்ள மார்க்கம். ஆனால் மண் வெட்டிய மண் வெட்டின்னு சொல்ற மார்க்கம், கழுதையே கழுதுன்னு சொல்ற மார்க்கம், தங்கத்தை தங்கன்று சொல்ற மார்க்கம். விளங்குது என்ன, ஒவ்வொன்றுக்கும் தெளிவான வார்த்தைகளும் தெளிவான அர்த்தங்களும் இஸ்லாத்தில் இருக்கு. நாங்கள் அந்த வார்த்தைகளையும் அர்த்தங்களையும் இடம் நேரம் காலம் அறிந்து பாவித்துக் கொள்வது எங்களுடைய முக்கியமான பொறுப்பு. அதற்காக வேண்டி எங்களுடைய அடிப்படைகளை விட்டுவிட்டு என்ன செய்யக்கூடாது, போ கூடாது. அந்த அளவுக்கு தான் போகவே இல்லை. அதெல்லாம் வந்து மிச்சம் லூஸ் பண்ணது என்ன என்ன, அதாவது கிறிஸ்தவ சமூகம் செய்த வேலை இது. கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களோட மிச்சம் இது பண்ணி அன்பாக பயிற்சி என்றால் அவங்களுக்குரிய எதிரான ஒரே ஒரு மார்க்கம் இதுவாக இருக்கும் இஸ்லாம். அவங்க இஸ்லாத்தில் உள்ளவர்களுக்கு முஸ்லிம்களோட மிச்சம் என்ன, சர்வ மதம், என்ன நாங்கள்லாம் ஒன்றா உட்கார்ந்து பேசணும், மதங்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் என்றெல்லாம் சொல்லி 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 முஸ்லிம்களை தங்களோட ஒரேடியாக என்ன செய்ய வச்ச பார்த்தாங்க. அந்த ஒரு பெரிய ஒரு இது என்ன செய்து நடந்து கொண்டிருக்கு, மதங்களுக்கு இடையிலான கலாச்சாரங்களுக்கு இடையிலான என்ன கலந்துரையாடல் பேச்சுவார்த்தை அதே நடந்து கொண்டிருக்கிறது. இது யாருடைய திட்டம் என்றால் கிறிஸ்தவ உலகத்தினுடைய. அவங்க யாரை பிடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா முஸ்லிம்களை. என்றால் நாங்கள் சில விஷயங்களை ஒன்று படுறோம், ஒருவன் என்பதில் ஒன்று படுறோம், வேதங்கள்ல ஒன்று படுறோம், இப்படி சில விஷயங்களை சொல்லி நாங்கள் யுத்தங்களில் ஈடுபட்டு கொள்ளக்கூடாது, நாங்கள் ஒருவர் மற்றவரை பகைச்சு கொள்ளக்கூடாது, சகிப்புத்தன்மைங்களிடத்துல ஒருவர் மற்றவரோட கூடுதலா இருக்கணும் என்றத சொல்லி 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 இவங்களுக்கும் அது என்ன செஞ்சிட்டு இப்ப பதிஞ்சிருக்குது. இப்ப என்ன செய்யறாங்க, இதுவரைக்கும் முஸ்லீம் இல்லாதவங்க விலங்குதான் காப்பிர வார்த்தையை சொல்வதற்கு பயப்படுறாங்க. அது அது காப்பிர என்பது அரபு பதம். இதுவரைக்கும் முஸ்லீம் இல்லாதவங்க என்ன அர்த்தம், அது காப்பிர காப்பிர என்பது அரபு எழுதுனா இப்படி எழுதுறது, இதுவரைக்கும் முஸ்லீம் இல்லாதவங்க இப்படி எழுதுறது காப்பிர அர்த்தம். எனவே இது ஒரு வகையான அந்த என்னமோ சொல்லுவாங்க அந்த இப்படி எல்லாம் செய்யலாது, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த எந்த வார்த்தையிலோ அதுக்குரிய வார்த்தையோ அதுக்குரிய வார்த்தையில தான் சொல்லும். அத காலம் இடம் நேரம் அறிந்து சொல்றது அது வேற விஷயம். அதுக்காக வேண்டி பெயரை மாத்துறது, அடிப்படை சொல்ல மாத்துறது, ஒரு சொல் இருக்க வேறொரு சொல்ல சொல்றதுனால் எங்களுடைய நோக்கம் ஒரு நாளும் நிறைவேற மாட்டாது, அது தவறாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த காபிர் என்ற பதம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க பிரச்சனையாக ஆக்கிக்கொண்டால் அவங்களுக்கு தான் பிரச்சனை. முஸ்லீம் அல்ல முஃமின் அல்லாதவர்களை முஸ்லீம் அல்லாதவர்களை காபிர் என்பது அது அர்த்தம். அதை தமிழுக்கு பெயர்த்தால் இங்கிலீஷ்க்கு பெயர்த்தால் அது ஒவ்வொரு வார்த்தையிலும் முஸ்லீம் அது நிற்கும். சொல்ல விடுவாங்களா, அது அர்த்தத்தை சொல்றது விளக்கத்தை சொல்ல தேவையில்லை. அந்த விளக்கம் தானே அது, அது அவங்க முன்னுக்கு இருந்தா அவங்களுக்கு இதா இருக்குன்றதுனால அது குர்ஆனின் விளக்கம் வரையில தானே வார்த்தத்தை சொல்லி விட்டுறது. ஆனால் விளக்கத்தை சொல்ல வேண்டி வந்தா என்ன செய்யணும், விளக்கத்தை சொல்லத்தான் வேண்டும். நேரடியாக உள்ள அர்த்தத்தை சொல்லி கொண்டு போனா அர்த்தத்தோடு முடிச்சு கொள்ளலாம், விளக்கம் சொல்ல வேண்டும் கேட்டா விளக்கம் சொல்லத்தான் வேண்டும். முஸ்லிம பார்த்து காஃபிர் சொல்லக்கூடாது, முஸ்லிம பார்த்து காஃபிர் சொல்லக்கூடாது, காஃபிர பார்த்து காஃபிர் தான் சொல்லணும். இதே தெரியுது, அது காஃபிர் எடுத்து அழைக்கும் படிச்சோம் காஃபிர்களே என்று. மனித சம சகோதரத்துவம், மனித சகோதரத்துவத்தில் இருக்கலாம். மனித சகோதரத்துவம் சொன்னா கண்டா பேசிக் கொள்றது இப்படியான மட்டத்தில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வீடுகளுக்குள்ள கொண்டு வந்து வச்சு கொள்றது கூடாது. வீடுகளுக்கு சொன்னா வந்தாங்க தெரிஞ்சு குடிச்சாங்க போன விஷயம் வேற, அழைப்பு கொடுத்து அடிக்கடி அவங்க அழைக்கிறது எங்கட விருந்தோம்பல்கள் அவங்களையும் ஒரு ஆளாக மிச்சம் கண்ணியமாக என்ன செஞ்சு கொள்றது வச்சு கொள்றது, எங்கட அந்த என்ன அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் சொல்லி குசினி வரைக்கும் பெட்ரூம் வரைக்கும் முஸ்லீம்கள் வர மாதிரி என்ன செய்யறது அவங்களையும் ஊட்டு ஒழுக்கல வச்சு கொள்றது இதெல்லாம் கூடாது. அவர்களை சின்னையோட வச்சு கொள்ள வேண்டியதுதான், சேத்தனை கோப்பையை கொடுத்து கொண்டுதான் வந்தா எங்களால் முடியுமான இஸ்லாத்தின் விழுமியங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொள்றது, மற்றபடி அவர்களுடைய நன்மையான விஷயங்கள்ல நாங்க அனுப்பிட்டு எங்களை மார்க்கத்தை பாதுகாத்து கொண்டு என்ன செய்யறது பார்த்துட்டு வர்றது. தீமையான விஷயம் எது இருந்தா பார்த்துட்டு மையத்தோ ஏதோ போயிட்டு பார்த்துட்டு என்ன செய்யறது வாரது. இந்த மாதிரியான விஷயங்களை என்ன செய்யலாம் தாராளமா செய்து கொள்ளலாம். ஒரு யூதனுடைய ஜனாசா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. எனக்கு ரெண்டாங்க தானே சொல்லப்படுத்தி இது யூதன் சொன்னாங்க. அவரு ஒரு ஆன்மா இல்லையான்னு கேட்டாங்களே, ஒரு ஆத்மா, ஒரு ஆன்மா மனிதன் என்ற வகையில உள்ள மனித சகோதரத்துவம் ஒன்று இருக்குது, அதை நாங்க வெளிப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஒரு முஸ்லிமை நேசம் வைத்துக் கொண்டு நாங்கள் புலங்குறது இருக்கிறேன், அந்த மாதிரி அவங்கள நாங்க உறவு வைத்துக் கொள்வது கூடாது. எங்களின் ரகசியங்கள் அவங்களுக்கு தெரியப்படக்கூடிய வகையில எங்களோட கூட்டுறவாக அவங்கள வைத்துக் கொள்ளக்கூடாது. நாங்க ரெண்டு முஸ்லீம் இருக்கிறோம், மூணாவது ஒரு ஆள் அவர் இருக்கும் போது எங்களுடைய தனிப்பட்ட அல்லது குடும்ப அல்லது முஸ்லீம் சமூகத்து விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த நேரத்தில் பேசக்கூடாது. ஒரு கூட்டத்தில் அவங்களையும் கொண்டு வச்சுட்டு எங்களை சமூகத்து விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது. அதனால எங்களுடைய விஷயங்கள் என்ன செய்யும் அவங்களுக்கு போகும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்துல யூத கிறிஸ்த பெண்களை முஸ்லிம்கள் மனப்பதை தர செஞ்சாங்க. காரணம் என்னென்றால் அவங்கள சமூகத்துக்கு எங்களுடைய சமூகத்து ரகசியம் போகும். ஆனா அவங்க அனுமதித்திருக்கிறான், கட்டாயப்படுத்த இல்லை, அவங்களை முடிச்சுத்தான் ஆகணும் என்று. தூய தௌரா தூய இஞ்சியில் இருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவ பெண்கள் என்ன செய்யலாம், நீங்க முடிக்கலாம், ஆனால் முடிக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. ஆனால் இப்போது நிறைய பொறுத்த மட்டும் நீங்க அதை தவிர்த்து கொள்றது தான் நல்லம் என்று உமர் ரலி அல்லாஹு அன்ஹு தன்னுடைய காலத்தில் என்ன செஞ்சாங்க, தடை ஒன்று போட்டாங்க. இது காரணம் என்னென்றால் அவர்கள் திருமணமாகித்தால் எங்களோட ஒருவர் எங்களின் வீட்டுக்குள்ள நடமாடி இருந்து கொண்டு எங்களுடைய ரகசியங்கள் எடுத்து என்ன செய்வாங்க தங்கள சமூகத்துக்கு கொடுத்துருவாங்க. அதனால பயந்து இதை செய்ய வேண்டாம் என்று தடுத்தாங்க. என்றால் அல்லாஹ் இதை கட்டளைப்படுத்தையில செய்யும்படி அனுமதி ஒன்றுதான் தந்திருக்கிறான். அனுமதியை நாங்கள் பயன்படுத்துவது இப்போதைக்கு என்ன செய்வோம் தவிர்த்து கொள்வோம் என்று சொன்னாங்க. இதெல்லாம் காரணம் அவர்களோடு தான் எங்களுடைய உறவுகள் ஒரு ஒரு எல்லையோட இருக்கணும் என்பதுதான். பிரார்த்திக்கலாம், நோய் சுகமாகறதுக்கு பிரார்த்திக்கலாம். அதோட முக்கியமான துவா என்ன, ஹிதாயத்துக்குரிய துவா. தொழுகை இல்லாதவங்க என்றால் தொழுகை தன்மீது பருபு இல்லை என்று சொல்லி அல்லது நம்பிவிட்டால் அவர் காஃபிர். தொழுகை என் மீது பருபு என்பதை மறுக்காமல் தொழாமல் இருந்தால் அவர் முஸ்லீம் தான். என்றால் தொழுகை என்ற கடமையை அவர் மறுக்க இல்லை. தொழுகை என்ற கடமையை மறுத்தால் அவர் என்னவாகிறார், காஃபிராக போவார். என்றால் இஸ்லாத்துக்குள்ள இருந்து வெளியே போன அவர் யாரு, காஃபிர் அல்ல. அவருக்கு பேர் என்ன, முர்த்தத். வேற என்ன இருக்கு கேட்டுக்கொள்ள, உணவு விஷயத்திலையும் குறிப்பு விஷயத்திலையும் எங்களுக்கு தெளிவாக எது இருக்கிறதோ அதை மட்டும்தான் எடுத்துக்கொள்றது. சந்தேகமாயிருந்தால் தவிர்த்து கொள்றது. துருவி துருவி ஆராயன்னு சொன்னால் மிச்சம் பின்னுக்கு போயிட்டு பார்க்கறது தேவை இல்லை. அதுக்கு எங்க அடிப்படை, அதுக்கு எங்க அடிப்படை, அப்படி மிச்சம் பார்க்க தேவை. போன வாரத்துக்கு முந்தின வாரம் படித்தோமே உணவு பானத்தில் ஹலால் ஹராமின் அடிப்படையில் படித்தோமே, அதை சொன்னமே. அதாவது ஒன்று அதுக்கு முன்னுக்கு எது, அதுக்கு முன்னுக்கு எதுந்து துருவி துருவி பார்க்க தேவையில்லை. எங்களுக்கு அதில் சந்தேகம் எதுவும் வந்திருந்தால் அது என்ன செஞ்சது, இதுக்கு பின்ன கேட்கிற எப்படிங்கிற தெரியல, சந்தேகம் மனசுல வந்தால் அதை நான் என்ன செய்யறது, ஒதுக்கி கொள்றது படிச்சோமே, அதுல வந்து நான் அனுபவிக்காம அது தீர்ப்பு செய்யறது கூடாது, ஹராம். ஏன்னா அது எனக்கு சந்தேகம், அது தெளிவாக ஹலாலா ஹராமா என்று ஆகும் வரைக்கும் சந்தேகமாகத்தான் இருக்கும். கூடாது என்றோ ஹராம் என்றோ தீர்ப்பு செஞ்சிட கூடாது. கைபர் போர்ல அந்த பெண்மணி, யூத பெண்மணி ஆடு கொடுத்தாலே, ஆடு ஆட்டிருச்சேன் ரசூசல்லாசன் வாயில சாப்பிடும் போது தானே சொல்லிச்சு நஞ்சூட்ட பட்டிக்கிறேன்றது. ரசூசல்லாசன் இந்த பெண்மட்ட கேட்கலி இந்த கிடாய அல்லது ஆடு எப்படி அறுத்தது என்ன கேட்கல. பொதுவாக யூதர்கள் அறுத்ததை என்ன செய்யலாம், தூய தௌராத்தில் உள்ள யூதர்கள் என்ன செய்யலாம், அறுத்த நாங்க சாப்பிடலாம். ஏன்னா அவங்க இறக்கப்பட்ட மார்க்கத்தில் உள்ளவர்கள் தூய தௌராத்தில். இப்ப இருக்கிற தௌராத்தில் தூய தௌராத்தில் தூய இன்கீழில் இருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவர்கள் அறுத்த மாமிசங்களை நாங்க சாப்பிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தூய தௌராத்தில் இருக்கிறாவா இல்லையா, அல்லது நீ அறுத்தியா வேற யாரும் அறுத்தாங்களா என்றெல்லாம் விசாரிச்சு கொண்டிருக்கே இல்லை. ஒரு நம்பிக்கையின் பேர்ல சாப்பிட்டாங்க, யூதர்கள் அறுத்தால என்ன இருக்கு அகமாக்கப்பட்டது என்ற வகையில தான் சாப்பிட்டாங்க. நிச்சயம் பெண்ணுக்கு போய் துறை துறி ஆராய வேண்டிய தேவை வந்து இல்லை. வேற என்ன கேட்டு போறது, இந்த சூரா தெளிவாக இருந்துச்சா ஆரம்ப பகுதியெல்லாம் இன்ஷால்லா வார வாரம் அடுத்த ஆயத்துகள்ல கவனத்தை செலுத்துவோம். خير முடிச்சுக்கொள்ளும். صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.